السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. الله ليالي أغلين الحمد لله. الله من أرلال إننا سورة المائدة من سل كرته لي سركن لي بارك يركندون. சூர அல் மாயிதா, இது மதனி அத்தியாயம், மதினாவிலே இறக்கப்பட்ட அத்தியாயம். இதன் கடைசியிலே ஒரு நிகழ்வை பற்றி, ஒரு நிகழ்ச்சியை பற்றி அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தவர்கள் ஈசா நபியிடத்திலே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு முஜிஸாவை, ஒரு அற்புதத்தை கேட்டார்கள். வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டை அல்லாஹ் இறக்க வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை கேளுங்கள், துஆ கேளுங்கள் என்று. அந்த உணவு தட்டு, அதற்கு அரபியிலே அல் மாயிதா என்று சொல்லப்படும். அதிலிருந்து இந்த சூராவிற்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்திலே அந்த சம்பவத்தை நாம் பார்ப்போம். இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல சட்டங்களை சொல்கிறான், சில வரலாறுகளை சொல்கிறான், அதுபோன்று சில சமுதாய ஒழுக்கங்களையும் அல்லாஹ் சொல்கிறான். சில கிரிமினல், அதாவது குற்றவியல் பாவங்களுக்குரிய தண்டனைகளையும் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். பிறகு எப்போதும் போன்று யூத கிறிஸ்தவர்களுடைய கெட்ட குணங்களையும் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அதுபோன்று மூமின்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கும் போது மூமின்களே, நீங்கள் ஒப்பந்தங்களை, வாக்குறுதிகளை, உடன்படிக்கைகளை நிறைவேற்றுங்கள் என்று ஆரம்பிக்கின்றார். இன்று பெரும்பாலும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கைவிடப்பட்ட ஒரு பழக்கமாக, புறக்கணிக்கப்பட்ட ஒரு குணமாக இருக்கிறது ஒப்பந்தங்களை பேணுவது, உடன்படிக்கைகளை மதிப்பது. அன்பு சகோதரர்களே, ஒப்பந்தம் என்பது அல்லது உடன்படிக்கை என்பது இரண்டு நாடுகளுக்கு இடையிலே நடைபெறுகிற வாக்குறுதிகள் மட்டுமல்ல, இரண்டு சகோதரர்கள், இரண்டு நண்பர்கள், இரண்டு பங்காளிகள், ஒரு தொழிலிலே கூட்டாக இருக்கின்ற இரண்டு நண்பர்கள், இப்படி யாராக இருந்தாலும் அவர்கள் தங்களுக்குள் என்ன ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்கிறார்களோ, ஆலோசித்து இருவரும் எந்த ஒரு முடிவை மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவை அனைத்தும் பேணப்பட வேண்டியவை, பாதுகாக்கப்பட வேண்டியவை. சொல்றது புரியுதுங்களா? புரியுதா? ஆனா இந்த சமுதாயத்திலே என்ன நடக்கிறது? ஒப்பந்தம், வாக்குறுதி, உடன்படிக்கை என்பது ஒரு நாளைக்கு தான் அதிகப்படியா, இரண்டாவது நாள், மூன்றாவது நாள் அல்லது ஒரு சில மாதங்கள் கழித்து அங்கே ஏதாவது ஒப்பந்தங்கள் பேணப்படுகின்றனவா, உடன்படிக்கைகள் மதிக்கப்படுகின்றனவா என்றால், அதை பற்றியெல்லாம் பேசுவதற்கோ, அதை பற்றி ஒரு அக்கறை கொள்வதற்கோ எந்த ஒரு இடமும் சமுதாயத்தில் இல்லாமல் இருக்கிறது. ஒப்பந்தங்களை மீறுவது சர்வசாதாரணமான ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு அறிவுரை சொல்கிறான், முஸ்லிம் சமுதாயம் இப்படிப்பட்ட கேடுகட்ட குணத்திலிருந்து சுத்தமாக இருக்க வேண்டும். யா இவர் நதியின் ஆமனும் அவ்வளோ மூமிங்களே, ஒப்பந்தங்களை நீங்கள் நிறைவேற்றுங்கள். நீங்கள் உங்கள் முதலாளிகளோடு அல்லது உங்கள் தொழிலாளிகளோடு செய்து கொள்கிற ஒப்பந்தமாக இருக்கட்டும், நீங்கள் உங்களுடைய உரிமையாளரோடு செய்து கொள்கிற ஒப்பந்தமாக இருக்கட்டும், அல்லது தொழிலிலே உங்களோடு கூட்டாக இருக்கின்ற இன்னொரு பங்காளியோடு செய்து கொள்கிற ஒப்பந்தமாக இருக்கட்டும், எல்லா விதமான உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்களும் எதிலே அல்லாஹ்வின் வேதத்திற்கோ நபியின் சுன்னாவிற்கோ ஷரியத்தின் சட்டத்திற்கோ முரண்பாடு இல்லையோ அப்படிப்பட்ட அத்தனை உடன்படிக்கைகளும் கண்டிப்பாக பேணப்பட வேண்டும். யா ஐயுஹல் லதீன ஆமனு. சில மார்க்க அறிஞர்கள் இந்த இடத்திலே இன்னொரு ஒப்பந்தத்தையும் நினைவு கூறுகிறார்கள். அல்லாஹு தஆலா நாம் எல்லாம் ஆலமுல் அர்வாஹிலே இருந்த போது நம்மிடத்தில் ஒரு ஒப்பந்தத்தை வாங்கினார். அலஸ்து ரப்பிக்கும் காலு பலா, நான் உங்கள் ரப்பாக இல்லையா, உங்களது மஅபூதாக நீங்கள் வணங்கத்தகுதியான இறைவனாக நான் இல்லையா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்டபோது நாம் என்ன சொன்னோம்? காலு பலா, ஏன் இல்லை, நீதான் எங்களது இறைவன் என்று கூறினோம். அந்த ஒப்பந்தத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே நினைவு கூறுகிறான். ஒப்பந்தங்களில் உடன்படிக்கைகளில் மிக உறுதியான உடன்படிக்கை, நிறைவேற்றுவதற்கு மிக தகுதியான உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையிலிருந்து அடுத்து நீங்கள் குடும்பத்திலே, தொழிலிலே, நாட்டிலே, சமூகத்திலே, அரசியலிலே செய்து கொள்கிற எல்லா ஒப்பந்தங்களும் இங்கே வரும். ஒப்பந்தங்களின் தலையாய ஒப்பந்தமாக எந்த ஒப்பந்தம் வரும்? தௌஹீதுடைய ஒப்பந்தம். அல்லாஹ்விடத்திலே அடியார்கள் செய்து கொண்ட தௌஹீதுடைய ஒப்பந்தம். அல்லாஹ்வே நீதான் எங்கள் இறைவன், உன்னை தவிர நாங்கள் வேறு யாரையும் வணங்க மாட்டோம். அடுத்து அல்லாஹு தஆலா ஹலால் ஹராமுடைய சட்டங்களை சொல்கிறான். அதில் என்ன குறிப்பிடுகிறான்? உங்களுக்கு கால்நடைகள், ஒட்டகம், மாடு, ஆடு போன்ற கால்நடைகளின் இறைச்சிகளை புசிப்பதை அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கிறான். ஆனால் நீங்கள் இஹ்ராம் என்ற அந்த கட்டுப்பாட்டுக்குள், உம்ரா ஹஜ்ஜுடைய காலகட்டத்திலே நீங்கள் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்கிற அந்த இஹ்ராம் என்ற கட்டுப்பாட்டுக்குள் இருந்தால் நீங்கள் வேட்டை பிராணிகளை வேட்டையாடாதீர்கள், அதை ஹலாலாக்கிக் கொள்ளாதீர்கள். அல்லாஹு தஆலா எதை விரும்புகிறானோ, அவன் எதை நாடுகிறானோ அதை உங்களுக்கு சட்டமாக அவன் கொடுக்கிறான். நீங்கள் விரும்பும்படியெல்லாம் சட்டங்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். மனிதன் என்ன விரும்புகிறான்? அவன் மனசுக்கு ஏத்த மாதிரி, அவன் வீட்டுக்கு பிடிச்ச மாதிரி சட்டம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அல்லாஹ் அப்படி சட்டம் விட மாட்டான். அல்லாஹ்வுடைய சட்டம் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான, உலக மக்கள் அனைவருக்கும் நீதமான சட்டமாக இருக்கும். இன்னல்லாஹ யஹ்குமுமாயுரி. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் என்றால் என்ன, என்றால் என்ன, அடிமை. அடிமை என்றால் எப்படிப்பட்ட அடிமை? தலை குனிந்து ரப்புக்கு முன்னால் பணிந்து அவனுடைய சட்டம் அனைத்தையும் உள்ளத்தாலும் உடலாலும் நாவாலும் அங்கீகரிக்க வேண்டிய அடிமைகளாக இருக்கிறோம். ரப்பே, நீ எதை கட்டளையிட்டாயோ அதற்கு நாங்கள் சிரம் தாழ்த்துவதை தவிர, அதற்கு படிவதை தவிர எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. கேட்டோம், கட்டுப்படுவோம். அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே அதைத்தான் சொல்கிறான். இன்னல்லாஹ யஹ்குமு, நீங்கள் விரும்புவதை அல்ல, அவன் விரும்புவதை உங்களுக்கு அவன் சட்டமாக சொல்லுவான். அல்லாஹ் எதை விரும்புவான்? உங்களுக்கு இலகுவைத்தான் அவன் விரும்புவான், நாடுவான். உங்களுக்கு தீங்கை, உங்களுக்கு சிரமத்தை அவன் நாடமாட்டான். எதில் ஞானம் இருக்கிறதோ, எதில் நன்மை இருக்கிறதோ, எதில் நீதம் இருக்கிறதோ அதைத்தான் அல்லாஹ் ஷரியத்தாக நாடுகிறான், அதைத்தான் அல்லாஹ் சட்டமாக ஆக்குகிறான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சட்டமாக்காத ஒன்றிலே ஒரு மனிதன், ஒரு முஃமின் நன்மையை தேட முடியாது. நன்மை அங்கே இருக்காது. அல்லாஹ் எதை ஹலாலாக்கினானோ அதுதான் நன்மை, அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ அது தீமை என்ற காரணத்தினால்தான் ஹராமாக ஆக்கியிருக்கிறான், நமக்கு விலக்கி இருக்கிறான். நமக்கு நன்மையான ஒன்றை அல்லாஹ் நமக்கு தடுக்கவில்லை, நமக்கு தீமையான ஒன்றை அல்லாஹ் நமக்கு ஆதுமாக்கி வைக்கவில்லை. நமது புறக்கண்களோ அல்லது நமது வெளிப்படையான அறிவோ ஒன்றை நன்மையாக கருதும், ஆனால் அது நமக்கு தீமையாக இருக்கலாம். அல்லாஹ் அறிந்தவன். ஒன்று நமக்கு தீமையாக தெரியலாம், ஆனால் அல்லாஹ்வின் அறிவிலே அதன் முடிவிலே அது நன்மையாக இருக்கும். அல்லாஹ் நமக்கு அதை சட்டமாக்கி வைத்திருப்பான். எனவே நீங்கள்
அல்லாஹ்வின் சட்டத்திற்கு கட்டுப்பட பழகுங்கள். அதிலே நீங்கள் ஏன், எதற்கு, எப்படி, இப்படியா, அப்படியா என்று காரண காரியங்களை தேடி நீங்கள் அல்லாஹ்வின் சட்டங்களை மாற்ற துணியாது. சில அத்தாட்சிகளை பூமியிலே வைத்திருக்கிறார், சில அத்தாட்சிகளை பூமியிலே வைத்திருக்கிறார், சில அடையாள சின்னங்களை பூமியிலே வைத்திருக்கிறார், சில புனிதமான, புனிதமாக கருதப்பட வேண்டிய, புனிதமாக மதிக்கப்பட வேண்டிய சில அடையாளங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதற்கு அரபியிலே ஷஈரத்துன் ஒருமை, ஷஆயிர் பன்மை. சொல்லுங்க, ஷஆயிர் பன்மைகள், அல்லாஹ்வின் அடையாள சின்னங்கள் என்று தமிழிலே மொழிபெயர்க்கப்படும். காபா அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களிலே ஒன்று, மீனா அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களிலே ஒன்று, ஜமாத் அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களிலே ஒன்று, அரஃபாத் முஸ்தலிஃபா அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களிலே ஒன்று, நாம் ஓதுகின்ற குர்ஆன் அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களிலே ஒன்று, இன்ன ஸஃபா வல் மர்வா மின் ஷஆயிரில்லாஹ், ஸஃபா மலை மர்வா மலை அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களிலே ஒன்று, மகாம் இப்ராஹிம் அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களிலே ஒன்று. இப்படி ஏராளமான அடையாளங்களை அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்போது சில அடையாளங்களை அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். ஏன் இப்படி அல்லாஹு தஆலா இந்த அடையாளங்களை ஏற்படுத்தி இருக்கிறான் என்றால், மனிதனுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த தன்மை, பக்குவம் எந்த அளவு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வந்துவிட்டால் அதற்கு சிரம் தாழ்த்துகிறானா இல்லையா? சில நேரங்களிலே மனிதன் எப்படி என்றால், அவனுடைய உள்ளத்திலே ஒரு விதமான ஒரு தன்மை இருக்கிறது, ஏன், எதற்கு என்று கேட்காமல் கட்டுப்படுவது. அதிலே ஒரு விதமான மனதிற்கு அமைதி, ஒரு பணிவு, ஒரு அடக்கம் அங்கே மனிதன் தனக்குத்தானே ஏற்படுத்துகிறான். அப்படி ஏன், எதற்கு என்று கேட்காமல், ஏன், எதற்கு என்று கேட்காமல், அப்படியே சொன்னதை சொன்னபடி ஏற்று கட்டுப்படுவதற்கு மிக 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 தகுதியானது யாருடைய கூற்று, யாருடைய சட்டம், ரப்புடைய சட்டம், அல்லாஹுடைய சட்டம். அப்ப பிற மனிதர்களுடைய சட்டத்திலே, பிற மனிதர்களுடைய கூற்றிலே பல நேரங்களிலே ஏன், எதற்கு என்று கேட்காமல் கட்டுப்படக்கூடிய மனிதர், அல்லாஹுடைய சட்டத்திலே ஏன், எதற்கு என்று கேட்கலாமா? அல்லாஹுடைய சட்டத்திலே ஏன், எதற்கு என்று கேட்கலாமா, எப்படி என்று கேட்கலாமா, ஆட்சேபனை செய்யலாமா, செய்யக்கூடாது. இதன் மூலமாக அல்லாஹ் அடியானுடைய ஈமானை சோதிக்கிறான். எதற்கு சோதனை இது? ஈமானுக்கு சோதனை. சோதனையிலே பலவித சோதனை இருக்கிறது, அதிலே ஒரு சோதனை ஈமானுக்குள்ள சோதனை. அல்லாஹு தஆலா அந்த சோதனையை தான் இங்கே சொல்கிறான். மூமின்களே, அல்லாஹுவின் அடையாள சின்னங்களை அவமதிக்காதீர்கள். சில பேர் பார்க்கலாம், நீங்க ஹஜ்ஜுக்கு வருவாங்க, என்னங்க காபத்துள்ளா சும்மா அவ்வளவுதாங்க அப்படின்பாங்க. ஏங்க இவங்க எல்லாம் இப்படி வந்துகிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, தான் அஞ்சு முடிச்சுட்டு போக வேண்டியதான. எல்லாத்தையும் அலட்சியமாக பேசுவார்கள், உணர்வு இல்லாதவர்களாக, ஒரு அன்பு இல்லாதவர்களாக, இஸ்லாமிய அந்த உணர்ச்சிகள் இல்லாதவர்களாக பேசுவார்கள். பலரை பார்த்திருக்கிறோம். ஏன், அல்லாஹ்வுடைய சட்டத்தின் மகிமை அவர்களுக்கு தெரியவில்லை. அல்லாஹு தஆலா சில புனிதங்களை இந்த மார்க்கத்திலே வைத்திருக்கிறான், அவை புனிதமாக கருதப்பட வேண்டும் சொல்கிறான். அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களை நீங்கள் பாழ்படுத்தி விடாதீர்கள், அதை பங்கப்படுத்தி விடாதீர்கள், அதற்கு அவமரியாதை செய்து விடாதீர்கள். அப்ப அவமரியாதை செய்யாதீங்கன்னா அதுக்கு இப்படி அர்த்தம் இல்ல, அதை வணங்கணும்னு சொல்லி. புரியுது? இபாதத் என்பது யாருக்கு? அல்லாஹ் ஒருவனுக்குத்தான். காபாவை நாம் கண்ணியப்படுத்துகிறோம், அதை தவாப் செய்வது கொண்டு அல்லாஹுவை வணங்குவதற்காக, யாரை வணங்குவதற்கல்ல, காபாவை வணங்குவதற்கல்ல, ரப்புல் பைத் காபாவின் இறைவனை வணங்குவதற்காக. ஒரு தாயிஃப் தவாப் செய்பவன் காபாவை சுற்றும் பொழுது அல்லாஹுடைய வீட்டை கண்ணியப்படுத்துகிறேன், அல்லாஹுவை வணங்குகிறேன், ரப்பை வணங்குகிறேன், இந்த வீட்டுடைய இறைவனை வணங்குகிறேன், அவனுடைய வீட்டை சுற்றுவது கொண்டு என்ற எண்ணம் இருக்க வேண்டும். ஒருவன் சஃபா மலைக்கு மத்தியிலே சஹி செய்கிறான், சஃபா மலை அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களிலே உள்ளது. நான் இதை கண்ணியப்படுத்துகிறேன், அல்லாஹ்வை இதை சுற்றுவதன் மூலமாக வணங்குகிறேன். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத் அவ்இத்மர் ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்வஃப பிஹிமா. அப்ப அன்சாரிகளுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அந்த காலத்துல ஐயாமுல் ஜாஹிலியால சஃபா மலையில கொஞ்சம் சிலையும் மர்வா மலையில கொஞ்சம் சிலையும் வச்சிருந்தாங்க. ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய ஹாஜிகள் எல்லாம் வரும்பொழுது அதை சுத்தி சுத்தி வருவாங்க. ஒருவேளை நம்ம முஸ்லீம் ஆயிட்டோமே இப்ப சுத்தினா தப்பாயிடுமா பாவம் ஆயிடுமா என்று சந்தேகம் வந்தபோது அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கினான். இல்லை, சஃபா மலை மர்வா மலை அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களிலே உள்ளது. முன்னாடி காலத்துல சிலைகளை வைத்திருந்தார்கள், அவையெல்லாம் இப்போது சுத்தப்படுத்தப்பட்டு விட்டது. அதனால இப்ப நீங்க சஃபா மலையை சரி செய்யறதுல மன அருவலுப்பை நீங்கள் பார்க்க வேண்டாம், செய்யுங்கள், அது ஒரு வணக்கம் என்று அல்லாஹ் நடைமுறைப்படுத்தினான். இங்கே அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், பொதுவாக அல்லாஹ்வின் எந்த அடையாள சின்னங்களாக இருந்தாலும் சரி அதை பாழ்படுத்தாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப நவீன தௌஹீதுல ஒரு கருத்து என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம கையில இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் என்ன, இதுக்கு பேர் என்ன, முஸ்ஹப் என்று சொல்லப்படும் குர்ஆனின் பிரதிகள், குர்ஆனின் பிரதிகள். இந்த நவீன தௌஹீதுல என்னன்னு சொன்னா, இந்த குர்ஆன் இதுக்கு மரியாதை கொடுக்க வேணாமா, தூக்கி போடலாமா, இது மேல கைய வைக்கலாமா, காலை வைக்கலாமா, இது எங்க வேணாலும் போடலாமா, ஏன்னா இது குர்ஆன் கிடையாது. இது என்னன்னு கேட்டா குர்ஆன் சொல்றாங்க, இதை எப்படி பயன்படுத்துறது, எப்படி வேணாலும் பயன்படுத்தலாமா கேட்டா இது குர்ஆன் கிடையாது. எவ்வளவு பெரிய முட்டாள்தனமா இருக்கு. இது குர்ஆனின் பிரதிகள், இது அல்லாஹுவின் கலாமின் மீது நமக்கு அறிவிக்கிறது. எனவே இது அல்லாஹுவின் அடையாள சின்னங்களிலே உள்ளது. இதை புனிதப்படுத்துவது என்றால் என்ன, தொட்டு முத்தம் கொஞ்சது கிடையாது, கண்ணில் தூக்கி வைக்கிறது கிடையாது, தலையில தூக்கி வைக்கிறது கிடையாது, இதை மரியாதையாக பயன்படுத்தும். இதை இது அல்லாஹுடைய கலாமின் மீது அறிவிக்கிறது என்பதற்காக இதை கண்ணியமாக பயன்படுத்துவது. எனவேதான் சஹாபாக்களிலிருந்து பின்னோர்கள் வரை உள்ள எல்லா உலமாக்களுடைய முஜ்தஹிதீன் என்ற ஃபிக்ஹ் சட்டத்தின் ஆய்வாளர்களுடைய கருத்து, ஒருவன் குர்ஆனின் பிரதியை அவமரியாதை செய்தால், அதை தூக்கி சாக்கடையில போட்டான் அல்லது அதன் மேல காலை வச்சான், அதை தூக்கி மரியாதை இல்லாமல் இருந்தான் என்றால் அவன் முர்த்தத்தாகிவிட்டான், அவன் மதம் மாறியவனாக ஆகிவிட்டான் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தின் அறிஞர்களுடைய யோகமித்த கருத்து. ஆனா இவங்களுக்கு மட்டும் என்னன்னு தெரியல. குர்ஆனை ஒது இல்லாமல் தொடலாம் என்பது வேறு விஷயம், புரியுதுங்களா, ஆனால் அதற்கு என்ன அர்த்தம் அல்ல, இதை அவமரியாதை செய்தால் தப்பு கிடையாது என்று அர்த்தம் அல்ல. இது ஒரு சாதாரண பேப்பர் அல்ல, இது அல்லாஹ்வின் கலாம் எழுதப்பட்ட பேப்பர். பேப்பர் நிறைய இருக்குது, ஒரு பேப்பரிலே சிலை கூட வரையப்படலாம். சிலை வரையப்பட்ட ஒரு காகிதத்திற்கும் அல்லாஹுவின் கலாம் எழுதப்பட்ட காகிதத்துக்கும் வித்தியாசம் இல்லை. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே இந்த விஷயத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வின் அடையாள சின்னங்கள் என்று வரும்பொழுது வலஷஹ்ரல் ஹராம், இஸ்லாமிய மார்க்கத்தின் மாதங்கள் ஆகிய புனித மாதங்களை அவமரியாதை செய்யாதீர்கள். இப்ப தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மாதங்களை. அரபி மாதத்தை தெரியறது இஸ்லாமிய ஒரு ஒழுக்கங்களிலே இஸ்லாமிய சட்டங்களிலே ஒன்று. ஏன், நம்முடைய வணக்க வழிபாடுகள் இதோடு சம்பந்தப்படுதா இல்லையா, ஹஜ் சம்பந்தப்படுகிறது, ரமலான் சம்பந்தப்படுகிறது, முஹர்ரம் சம்பந்தப்படுகிறது. இப்ப இந்த 12 மாதங்கள்ல 4 மாதங்களை அல்லாஹு தஆலா புனித மாதங்களாக ஆக்கி இருக்கிறான். في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم. الله وانا பூமியை படைத்த நாளிலேயே அவனிடத்தில் அவன் எழுதி கொண்டான் ஆண்டுகளின் எண்ணிக்கை 12 மாதங்களை கொண்டது. ஒரு ஆண்டுடைய எண்ணிக்கை 12 மாதங்களை கொண்டது. இன்னைந்த சுகூர், மாதங்களின் எண்ணிக்கை அல்லாவிடத்திலே ஒரு ஆண்டுக்கு 12 என்பதை அல்லாஹ் எழுதி கொண்டான். அதிலே 4 புனிதமான மாதங்கள். அப்ப அந்த 4 மாசத்தை யார் சொல்லலாம், மாஷால்லாஹ் சொல்லுங்க அட்வைகர், மாஷால்லாஹ். இப்ப இங்க இருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், அப்புறம் ரஜம். இந்த நான்கு மாதங்கள் புனிதமான மாதங்கள். இப்ப இந்த நான்கு மாதங்களில் போர் செய்வதை அல்லாஹ் தடை செய்திருக்கிறான், சண்டை செய்வதை அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். ஏனைய மாதங்களில் பாவம் செய்வதை விட இந்த மாதத்திலே பாவம் செய்வது இன்னும் கூடுதல் தண்டனைக்குரியது. அப்ப வனஷஹரல் ஹராம், ஆனா இன்னைக்கு வருஷம் கடந்துகிட்டே இருக்கும், நம்ம புனித மாதத்துல இருக்கிறோம்னு யாருக்காவது தெரியுதா, உணர்வு இருக்குதா? தெரியவே இல்லையே. நம்ம ஆலிம் சாக்கினா பத்தி பயன் செய்வது கிடையாது, எழுதி போனது கிடையாது, எழுதுவாங்க கஞ்சியா கஞ்சிக்கிறதெல்லாம் கூட எழுதுவாங்க, ஆனா புனித மாதத்தில் ஒரு மாதத்தை அறிவுறுத்தப்படுவது கிடையாது. உங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் மனப்பாடம் பண்ணி கொடுக்கணும், சரிங்களா? கொடுப்பீங்களா? இன்ஷா சரி. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் வலல் ஹதிய, ஹஜ்ஜுக்காக வேண்டி ஹாஜிகள் இஹ்ராம் அணிந்து செல்லும் பொழுது ஹஜ்ஜு கிரான் என்று ஒரு வகை இருக்கிறது. உம்ராவையும் ஹஜ்ஜையும் ஒரு சேர ஒரே இஹ்ராமிலே ஒரே நியத்திலே நிறைவேற்றுவதற்காக நியத்து செய்யப்படுகிற அந்த ஹஜ்ஜுக்கு பேர் என்ன? கிரான். கிரான் சொன்னா சேர்க்கிறது, ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒரே இஹ்ராமில் சேர்க்கிறது. அப்படி அவங்க சேர்க்கும் பொழுது அந்த ஹஜ்ஜுடைய பிராணி குர்பானி கொடுக்கிறதுக்காக வேண்டி ஊரில் இருந்து அழைச்சிட்டு வருவாங்க. அப்ப அந்த பிராணியை அறுக்கிற வரைக்கும் அவங்க இஹ்ராமில் இருந்து வெளியேறக்கூடாது. ஹஜ்ஜு கிரான் செய்யறவங்க இந்த மாதிரி பனி பிராணிகளை கொண்டு வருவார்கள். அப்ப அந்த பனி பிராணி இருக்கு பாருங்க, ஹதி, அதுவும் சரி. அதே போல குர்பானிக்காக வேண்டி மக்காவில் வாங்கி வச்சிருக்கிறாங்கல்ல, பத்து என்று அறுப்பதற்காக உடல் ஹஜ்ஜிய உடல் கொலாடி, நீங்கள் மாலை போட்டு அடையாளமிட்டு உங்கள் ஊரிலிருந்து அழைத்து வருகிற குர்பானி பிராணிகளாக இருக்கட்டும், அல்லது மக்காவிலே குர்பானிக்காக வாங்கி வைத்திருக்கக்கூடிய குர்பானி பிராணிகளாக இருக்கட்டும், அதையும் அவமரியாதை செய்யாதீர்கள். அப்ப அதுக்கு வேதனை செய்வது, அதை அடிப்பது, அதை துன்புறுத்துவது ஏனைய மிருகங்களை துன்புறுத்துவதை விட கொடிய ஒரு சட்டமாக இருக்கும். அல்லாஹு தஆலா முஜிசாவாக சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு ஒட்டகத்தை கொடுத்தான். அந்த ஒட்டகத்தை பற்றி சொல்லும் பொழுது ஃபகால லஹும் ரசூலுல்லாஹ் நாக்கதல்லாஹி வஸ்ஸுபியா, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு சொன்னார், அல்லாஹ்வின் ஒட்டகத்தை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் ஒட்டகத்தை பேணிக் கொள்ளுங்கள் என்று. அப்ப அல்லாஹ் விசேஷமாக அந்த முஜிசாவின் அடிப்படையிலே கொடுத்திருந்ததனால் அந்த ஒட்டகம் யாரோடு சேர்த்து சொல்லப்படுகிறது? நாக்கதல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒட்டகம். எல்லா ஒட்டகமும் அல்லாஹ் படைத்ததுதான், ஆனா இந்த ஒட்டகம் அது விசேஷமாக அற்புதமாக அனுப்பப்பட்ட ஒட்டகம். எனவே ஏனைய ஒட்டகங்களுக்கு கொடுமை செய்வதை விட இதற்கு கொடுமை செய்வது தண்டனையால் கடுமையானது, குற்றத்தால் கடுமையானது. அதுபோன்று புனிதமான வீடாகிய அந்த காபாவை நாடி ஹஜ்ஜுக்காக வரக்கூடியவர்களையும் நீங்கள் பாழ்படுத்தாதீர்கள், அவமரியாதை செய்யாதீர்கள். அப்போ ஒருவர் ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டிட்டு அல்லது உம்ராவுக்காக இஹ்ராம் கட்டிட்டு வந்தார் என்றால், அவரை ஏசுவதோ சண்டை செய்வதோ அவரிடத்திலே வழிபறி செய்வதோ அவருடைய பொருளை திருடுவதோ அவருக்கு தொந்தரவு தருவதோ ஏனைய மக்களுக்கு தொந்தரவு தருவதை விட குற்றத்தால் கடுமையானது. அதனாலதான் ஐயாவுல் ஜாஹிலியாவில் இருந்தே அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு ஹஜ்ஜு செய்ய வரக்கூடியவர்களுக்கு தனி ஒரு மரியாதை ஜாஹிலியாவின் காபிர்களிடத்திலும் இருந்தது. இஸ்லாம் வந்ததற்கு பிறகு அல்லாஹ் அதை முறைப்படுத்தி அதை வலியுறுத்தி அதை சட்டமாக ஆக்கினார். இன்று நீங்க பார்க்கலாம் சவுதி அரேபியால எத்தனையோ பணக்கோடீஸ்வரர்கள் மன்னர்கள் இருந்து மந்திரிகள் இருந்து ஏனைய எத்தனையோ செல்வ சீமான்கள் எல்லாம் ஹாஜிகள் என்றால் அவர்களுக்கு பணிவிடை செய்வது எங்களுக்கு சிறப்பு, ஹாஜிகளுக்கு பணிவிடை செய்வது எங்களுக்கு அமானிதம், அது எங்களுக்கு சிறப்பு என்று சொல்லி தங்களது முழு செல்வத்தையும் தங்களது முழு முயற்சியையும் ஹாஜிகளுக்கு உம்ராவுடைய அந்த பயணிகளுக்கு பணிவிடை செய்வதிலே அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதை பார்க்கிறோம். ஆனா இங்கே ஒரு சின்ன ஒரு கவலைக்குரிய வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால், இங்கிருந்து ஹாஜிகளை அழைத்துச் செல்கிறார்களே சில டூர்ஸ் சில டிராவல்ஸுக்காரங்க, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவர்கள் இந்த தொழிலை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருந்தா அவங்களுக்கு பாவம் கிடைக்காமலாவது இருந்திருக்கும். ஹாஜிகளை மட்ட ரகமாக பயன்படுத்துவது, அவர்களை ஏசுவது, அவர்களுடைய சின்ன சின்ன கோபஸ்தாபங்களை அனுசரித்துக் கொள்ளாமல் அவர்களை உதாசீனப்படுத்துவது, அவர்களை அவமரியாதை செய்வது, இது போன்ற செயல்களை சிலர் செய்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறியாதவர்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வுடைய வீட்டை, அந்த புனித வீட்டை தேடி வருகிறார்களே, நாடி வருகிறார்களே, அவர்களை அவமரியாதை செய்யாதீர்கள், அவர்களை அவர்களுக்கு நீங்கள் தொந்தரவு தராதீர்கள். இந்த யார் இவர்கள்? அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வரக்கூடியவர்கள், எப்தகூன ஃபதலம் மினல்லாஹி வருதுவானா, அல்லாஹ்வுடைய கொடுங்கத்தை தேடி, அல்லாஹ்வுடைய கிருபையை தேடி அவர்கள் வருகிறார்கள். அப்ப இந்த விஷயங்களை அல்லாஹ் சொல்லிட்டு, அப்ப நீங்க இஹ்ராம்ல இருக்கும்போது வேட்டையாடக்கூடாது, வேட்டையை அறிவிக்கவும் கூடாது. நீங்கள் இஹ்ராமில் இருந்து வெளியேறிவிட்டால் அந்த ஹுதூதுல் ஹரமுக்கு வெளியிலே உள்ள வேட்டை பிராணிகளை வேட்டையாடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. அல்லாஹ் மீண்டும் சொல்கிறான், இது ஆரம்ப காலத்துல இந்த வசனத்தை அல்லாஹ் ரபுல்லாஹன் சொன்னா, இப்போதைக்கு அது பொதுவான வசனம் தான். அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த குறைஷிகள் காபிர்கள் ஆரம்பத்தில் ரசூல் சல்லா அலிஸ்லம் உம்ராவுக்காக வேண்டி வந்தப்ப உள்ளார விட்டாங்களா? உள்ளார விடல, தடுத்து நிறுத்தி வரவே அனுமதிக்கல. அப்படி அவர்கள் அனுமதிக்காத காரணத்தால் இப்ப காபா உங்க கையில வந்துட்டதுனால நீங்கள் அவர்களுக்கு, அவர்களை வரம்பு மீறி தண்டித்து விடாதீர்கள், அவர்களுக்கு அநியாயம் செய்யாதீர்கள். இதுதான் நீதமான மார்க்கம். நமது மார்க்கம் எப்படி? நீதமான மார்க்கம். அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களே, ஒரு கூட்டம் உங்களை புனித மஸ்ஜிதிலிருந்து தடுத்த காரணத்தால் அவர்கள் மீது நீங்கள் வரம்பு மீற அதை உங்களுக்கு அது உங்களை தூண்டிவிட வேண்டாம். பிறருக்கு உபகாரம் செய்வது, நன்மை செய்ய வேண்டும். எப்படி பாய் அடிச்சுட்டா அடிச்சுடாவன, அப்படி கிடையாது. ஏ நம்மால் மேல கை வச்சுட்டான், தூக்கிடுறாவன, எது உண்மை எது தக்குவா எது நீதம், அதன் அடிப்படையில் தான் அங்கே உதவி ஒத்தாசை இருக்க வேண்டுமே தவிர இனவாதத்தின் அடிப்படையில் அல்ல. உல தாவன் இஸ்மி வருவான், பாவத்திற்கும் அநியாயத்திற்கும் நீங்கள் துணை போகாதீர்கள். அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் தண்டிப்பதிலே கடுமையானவன். அப்ப சமூக ஒழுக்கங்களில் சமுதாய அந்த அடிப்படைகளில் மிக முக்கியமான ஒன்று எது? நன்மையிலே ஒருவர் ஒருவருக்கு துணையாக இருக்க வேண்டும், இறையச்சத்தின் காரியத்திலே துணையாக இருக்க வேண்டும், பாவத்திலோ அல்லது வரம்பு மீறுவதிலோ அநியாயத்திலோ துணையாக இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தாலும் சரி, எழுத்த வீட்டுக்காரனா இருந்தாலும் சரி, மொஹல்லாக்காரனா இருந்தாலும் சரி, ஊருக்காரனா இருந்தாலும் சரி. இப்ப முஸ்லீம்கள் இடத்துல எப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல எப்படி குறைஷிகள் இடத்துல இனவாதம் வந்துச்சு, குறைஷி ஆ ஹாஷிமி ஆ முதல் கூட்டம் அப்படின்னு இருந்துச்சு. இப்ப எப்படின்னு சொல்லிட்டா ஊர் ஊருகள் எப்படி, ஆ அதுரா மட்டுமா நம்ம ஊர்காரனை விட்டு கொடுத்துட முடியுமா, கீழக்கரையா நம்ம ஊர்காரங்களை விட்டு கொடுத்துட முடியுமா, காயல் பட்டினமா நம்ம ஊர்காரங்களை விட்டு கொடுத்துட முடியுமா, அப்படி ஊர் பேர எப்படி ஒவ்வொருத்தரும் நிறைய இருக்கு. அந்த மாதிரி சில ஊர்காரங்களுக்கு எப்படின்னு சொன்னா, தான் ஊர்காரனா சரி கண்ணே முடி விடுவான், என்ன தப்பு பண்ணாலும் சரி நியாயம். இந்த மாதிரி இஸ்லாமில் இருப்பதற்கு அனுமதி இருக்கிறதா? இதுதான் ஐயாவும் ஜாஹிரியாவுடைய அசபியாவின் வாதம். சில ஊர் பேரை சொல்லு கோச்சுக்காதீங்க, பொதுவா சொல்ல யாரா இருந்தாலும் சரி, எந்த ஊரா இருந்தாலும் சரி, புரியுதுங்களா? அல்லாஹ் சொல்கிறான், வத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் தண்டிப்பதிலே கடுமையானவன். அடுத்த ஹலால் ஹராமுடைய சட்டத்திட்டத்திலே முக்கியமான சட்டத்தை அல்லாஹ் சொல்கிறான். ரொம்ப பேருக்கு ஹலால் ஹராமுடைய வசனம் எல்லாம் எங்க இருக்குன்னே தெரியாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான் அந்த வசனத்திலே, சூரா அல்-மாயிதா அஞ்சாவது அத்தியாயத்தின் மூன்றாவது வசனம், நீங்க எல்லாரும் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டிய முக்கியமான வசனங்களிலே ஒரு வசனம். மனப்பாடம் செய்வீங்களா? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கேட்போம். அல்லாஹ் அக்பர். நாங்க நாலு நிமிஷம் மட்டும்தான் உட்கார்ந்துருக்கணும். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான், செத்த பிராணிகள் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டன, ரத்தம் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது, பன்றியின் மாமிசம் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது, அல்லாஹ் அல்லாத ஒரு கடவுளின் பெயர் கூறி அறுக்கப்பட்டது. அது எந்த பேரை சொல்லி அறுத்தாலும் சரிதான், அப்துல் காதர் ஜீலானி பேரை சொல்லி அறுத்தாலும் சரிதான், அஜ்மீர் பேரை சொல்லி அறுத்தாலும் சரி, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி. இப்ப ஒருத்தருக்கு சந்தேகம் அப்படின்னு சொன்னா, நாங்க பிஸ்மில்லா சொல்லிதாங்க அர்த்தம்மா, ஆனா அப்துல் காதர் ஜீலானிக்காக அறுத்தார், அஜ்மீருக்காக அறுத்தாரு, நாகூருக்காக அறுத்தாரு, அதுவும் ஹராம் தான். நேர்ச்சி செய்யப்படும் போது, என் நியத்து வைக்கப்படும் பொழுது, ஹைருல்லா அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு என்று அது நேர்ச்சி செய்யப்பட்டு விட்டால், அது எண்ணப்பட்டு விட்டால், அதுக்கு பிறகு பிஸ்மில்லா சொல்லி அறுத்தாலும் சரிதான், அது ஹராம். அது போன்று கழுத்து நெறிந்து செத்தது. சில நேரங்களில் ஆடு மாடு சில பிராணிகள் அது கயிறு கட்டி இருக்கும் பொழுது எங்கேயாவது போய் சிக்கிக்கும், அந்த கயிறு தொண்டையில இருக்கி அந்த மாதிரி செத்து போயிடும். அதே போல செடி கொடிகள்ல அது மேய்து கொண்டு இருக்கும் பொழுது எங்கேயாவது எக்கு தப்பா போய் கழுத்து முறிஞ்சுகிறது, அந்த மாதிரி செத்து இருந்தாலும் சரி. அல்லது மலை ஊரங்களில் ஒரு உயரமான பகுதிகளில் மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது கால் தடுமாறி கீழே உருண்டு விழுந்து செத்து கிடந்தாலும் சரி. அல்லது தங்களுக்குள்ளே சண்டை செய்து கொண்டு ஒரு கொம்புள்ள ஆடோ மாடோ கொம்புள்ள ஒரு பிராணி இன்னொரு பிராணியை கொம்பால குத்தி சாவடிச்சிருச்சு, அப்படி செத்ததாக இருந்தாலும் சரி. அல்லது கீறி கிடித்து திங்கக்கூடிய ஓநாய் புலி சிங்கம் சிறுத்தை போன்ற மிருகங்கள் தாக்கியதால் இறந்திருந்தாலும் சரி, இவையெல்லாம் நீங்கள் சாப்பிடக் கூடாது. ஆனா கடைசியில அந்த கீறி கிழித்து திஞ்சக்கூடிய மிருகங்கள் தாக்கி இருக்குது, நீங்க வந்ததை பார்த்துட்டு உருண்டு ஓடிடுச்சு, அந்த மிருகத்துக்கு உயிர் இருக்குது, அப்ப நீங்க பிஸ்மில்லா சொல்லி அழைச்சிட்டீங்க, அப்ப சாப்பிடலாம். சரியா? இப்ப இந்த இவையெல்லாம் உங்களுக்கு தடுக்கப்பட்டது. அதே போல இப்ப இந்த காலத்துல நீங்க பார்க்கலாம், இந்த டிப்ளிகேணி அதே போல ராயப்பேட்டை வண்ணாரப்பேட்டை இந்த பேட்டைக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னா வீட்டுக்கு வீடு ஜெண்டா வச்சிருப்பாங்க. இதுக்கு முஸ்லிம் அன்சாப் என்று சொல்லப்படும். இது அறியாமை காலத்திலையும் இந்த மாதிரி ஜெண்டாக்கள் போன்ற பழக்கங்கள் இருந்துச்சு. அதாவது நல்லவர்களின் அடையாள சின்னங்கள்னு சொல்லி ஒரு மேடை கட்டி வச்சிருப்பாங்க, அதுல போய் கால்நடைகளை பிராணிகளை அறுத்து பழியிடுவாங்க. அந்த மாதிரி இடத்துல பழியிடப்பட்டிருந்தாலும் சரி, அறுக்கப்பட்டிருந்தாலும் சரி, அதையும் நீங்கள் புசிக்க கூடாது. அதுபோன்று குடியேற்கின்ற பழக்கம் அறியாமை காலத்துல அம்புகளை கொண்டு குறிபார்க்கக்கூடிய பழக்கம், ஒரு அம்புல நகம்னு இருக்கும் செய்யலாம் இருக்கும், இன்னொரு அம்புல லா வேணான்னு இருக்கும், இன்னொரு அம்புல குப்புடும் சும்மா அப்படின்னு இருக்கும். இப்ப ஜாஹிலியாவின் காலத்துல ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு சொன்னா நேரா பூசாரிட்ட வருவாங்க, காசு கொடுத்துட்டு அந்த மூணு அம்பை கொண்டு வர சொல்லிட்டு ஒரு கூட்டுல இருக்கும், அவரை சொல்லி ஒரு அம்பு எடுக்க சொல்லுவாங்க. அது நகம்னு வந்துருச்சுன்னா ஓகே உடனே போய் விட்டுட்டு வந்துருவாங்க, செய்யலாம்னு சொல்லி அர்த்தம். லான்னு வந்துச்சுன்னா செய்ய மாட்டாங்க, எவ்வளவுதான் நல்ல காரியமா இருந்தாலும் சரி. ஊசுடும் ஒண்ணுமில்ல சும்மானு வந்துச்சுன்னு சொன்னா திரும்ப எழுதுகிட்டே இருப்பாங்க, அந்த நகம் அல்லது லா இந்த ரெண்டுல ஒரு அம்பு வர்ற வரைக்கும் அதை திரும்ப திரும்ப எழுதுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் குறிபார்ப்பதெல்லாம் கூடாது, தாலி கபிஸ் இவையெல்லாம் பாவங்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா குறிப்பாக ஜசீரத்துல் அரபை பற்றி சொல்கின்றான். இந்த ஜசீரத்துல் அரபுல காபிர்கள் நிராசையாகி விட்டார்கள், இனி அவர்கள் தங்களுடைய வாத்தில் மார்க்கத்தை நிலைநிறுத்த முடியாது, அதை அவர்கள் இனி அங்கே கொண்டு வர முடியாது. இத்தோடு குஃபருடைய ஷிர்குடைய ஆட்சி அதிகாரம் ஜசீரத்துல் அரபிலே முடிந்து விட்டது, இனி அவர்கள் ஜசீரத்துல் அரபை காலி செய்து விட்டு ஓட வேண்டியதுதான். எனவே அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா தக்ஷூஹும் வக்ஷூஹும், அவர்களை பயப்படாதீர்கள், என்னை பயப்படுங்கள். அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான வசனம் வருகிறது. அந்த அந்த வசனத்துக்குள்ளாரையே அந்த ஒரு வசனத்துக்குள்ளாரையே அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்கிறான், இஸ்லாம் உலமாக்கள் பேச்சாளர்கள் அதிகமா பயன்ல சொல்ற வசனம் நீங்க கேட்டிருக்கலாம். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்றைய தினம் உங்களது மார்க்கத்தை உங்களுக்கு நான் முழுமைப்படுத்தினேன், எனது நியமத்தை நிறைவு செய்தேன், இஸ்லாமை உங்களுக்கு மார்க்கமாக அங்கீகரித்துக் கொண்டேன். அப்ப இது அரபா மைதானத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்படுகிறது. இந்த வசனத்தை இடையில சொல்லிட்டு மீண்டும் அல்லாஹு தஆலா சட்டத்துக்குள்ளே செல்கிறான், இந்த மேற்கூறப்பட்ட ஹராமான தடுக்கப்பட்ட உணவுகளிலே யாராவது ஒருவர் நிர்பந்தத்திற்கு ஆளாகி மூணு நாள் வரைக்கும் பசியா இருந்து எதுவுமே சாப்பிட கிடைக்கல, யாருமே சாப்பிட கொடுக்கல, அந்த மாதிரி இனி சாப்பிடாம இருந்தா மோசுதான் என்ற நிலைமைக்கு இருப்பாரே, ஆனால் பாவத்தை நாடாதவராக இருந்தால் அவர் தனது பசியை போக்கி உயிரை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அவற்றிலிருந்து புசிப்பது தவறு அல்ல, அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் கருணையாளன். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு குரான் தொகுக்கப்பட்டதனுடைய ஒரு சட்டத்தையும் நீங்கள் விளங்கிக் கொள்வது நல்லது. காரணம் என்ன, இன்னைக்கு தௌஹீதுங்கிற பேர்ல முதல்ல ஹதீஸ் மேல சந்தேகம் வந்துச்சு, இப்ப கடைசியில குரான் தொகுக்கப்பட்டது மேலேயே சந்தேகத்தை கொண்டு வந்துட்டாங்க. குரானுடைய அறிவிப்புகள் மேலேயும் சந்தேகத்தை கொண்டு வந்துட்டாங்க. இங்க என்னதான் மிச்சம் இருக்குதோ அல்லாஹ் தான் அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப இங்க பாருங்க, குரான் தொகுக்கப்படக்கூடிய அந்த அடிப்படையில ஒன்று, ஒரு சூரா ஒரே நேரத்தில் முழுசா இருக்காரு, சில சூறாக்களை பெரிய பெரிய சூறாக்கள் எல்லாம் பல நிகழ்வுகளிலே பல சந்தர்ப்பங்களிலே பிரயாணத்தில் இருக்கும் போது, உள்ளூர்ல இருக்கும் பொழுது, ஜிஹாதில் இருக்கும் பொழுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்பத்தில் இருக்கும் பொழுது, தோழர்களோடு இருக்கும் போது என்று மாறுபட்ட பல சந்தர்ப்பங்களிலே வசனங்கள் இறக்கப்படும். அப்ப இறக்கப்படும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த வசனத்தை இறக்கிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காண்பித்து விட்டு, இந்த வசனத்தை இந்த அத்தியாயத்தின் இத்தனாவது வசனத்துக்கு பின்னாடி இத்தனாவது வசனத்துக்கு முன்னாடி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். இந்த மாதிரி சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அவர்கள் அதை மனப்பாடம் செய்து கொண்டு தங்களது தோழர்களை குறிப்பாக வஹி எழுதக்கூடிய கத்தபத்துல் வஹி, வஹியின் எழுத்தாளர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தோழர்களை கூப்பிட்டு, இந்த வசனம் இந்த அத்தியாயத்தில் இறக்கப்பட்டிருக்கிறது, இந்த வசனத்துக்கு பின்னாலே அதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி அவர்களுக்கு எழுத்தளவிலே பதிவு செய்ய வைத்து, பிறகு அவர்களுக்கு மனப்பாடம் செய்ய வைத்து, அவர்கள் மூலமாக ஏனைய தோழர்களுக்கு மனப்பாடம் செய்ய வைத்து விடுவார்கள். அப்ப இப்படி வரும்பொழுது கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு வசனம் எங்க முடியுது எங்க முடியல அப்படிங்கிற விளக்கமும் சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்களா இல்லையா? எல்லாமே சஹி புகாரியுடைய அறிவிப்புல இருந்தாதான் நாங்க ஏத்துப்போம், சஹி புகாரிக்கு வெளியில இல்லாத நாங்க ஏத்துப்போம் சொன்னா அது மார்க்கமாகுமா? சஹி புகாரி மார்க்கத்தின் ஒரு பகுதி. அது போன்று சஹீஹான செய்திகள் தொகுக்கப்பட்ட ஏராளமான நூல்கள் இருக்கின்றன, அவற்றை கொண்டுதான் மார்க்கம் அங்கே நிறைவு செய்யப்படுகிறது, ஆதாரமாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. தவிர ஒரு ஹதீஸ் நூலை பார்த்துட்டு அதுல இல்லைங்கிறதுனால இதெல்லாம் நாங்க தூக்கி எறிஞ்சிருவோம் என்று சொல்வது அது அறிவுடைமை அல்ல. அப்ப நீங்க பார்க்கலாம், நீங்க நம்ம முன்னாடி கூட சில புகாரியுடைய தர்சுகள் நடக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னாடி சில சஹாபாக்கள் நின்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் பக்ராவை ஓதினாங்க. அப்ப பின்னாடி உள்ள சஹாபி நினைச்சாரு, நூறாவது ஆயத்து வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதோட ருக்கு செஞ்சிருவாங்கன்னு சொல்லி. அப்ப நூறாவது ஆயத்துல அவர் எப்படி முடிவு பண்ணாங்க? முடிவு பண்ணிருப்பாங்களா? அவர் சொன்னாரு, நூறாவது ஆயத்து வந்துருச்சு, ரசூலா நிக்கல, திரும்ப கண்டினியூ பண்ணிட்டாங்க. சரி, அடுத்து இருநூறாவது ஆயத்திலேயாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றுவாங்கன்னு பார்த்தோம், அங்கேயும் நிக்கல, சூரா பகராவையே முடிச்சாங்க, அடுத்த ஆலயங்களாக ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நான் எண்ணிக்கிட்டே வந்தேன், ஒரு ஆயத்து போய் நூறாவது ஆயத்து வந்தவுடன் ருக்குவுக்கு போயிருப்பாங்க. ஆலயங்களாலேயும் நூறு போயிருச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குவுக்கு வரல. இப்படி ஏறக்குறைய ஆறு சூராக்களுடைய பேரை சொல்லி அந்த சஹாபி சொல்றாங்கும் பொழுது வசனங்களின் எண்ணிக்கை அவர்களுக்கு சொல்லித்தரப்படவில்லை. எப்படி ஒரு சில ஹதீஸுகள்ல ஒரு சில இஸ்லாமிய செயல்பாடுகள்ல இரண்டு விதமான அறிவிப்புகள் இருக்குதோ அந்த மாதிரி ஆயத்துகளுடைய விஷயத்திலையும் இரண்டு விதமான அறிவிப்புகள் இருக்கலாம். ஒரே ஆயத்தை நபிசுல்ல ஆலயத்தினா இரண்டு ஆயத்துகளாகவும் சில நேரங்களில் ஆக்கியிருக்கலாம், சில நேரங்களில் இரண்டு ஆயத்துகளை ஒரே ஆயத்தாகவும் சொல்லிக் கொடுத்திருக்கலாம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராம பின்னாடி வந்தவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஆனந்த ஆயத்துக்குள்ள போட்டுக்கிட்டாங்க. அதுவும் எப்படி போட்டாங்கன்னு சொன்னா அறிவே இல்லாம போட்டாங்களாம், சிந்தனையே இல்லாம போட்டாங்களா, சந்தர்ப்பமா போட்டாங்களா? இதெல்லாம் கண்ணியத்துக்குரியவர்களே, நமது மூத்த அறிஞர்களை மடமையாக்குவது, அவர்களது அறிவை மட்டமாக்குவது, இதன் மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் மாற்றுவது சமுதாயத்துக்கு எங்களுக்கு முன்னாடி போனவெல்லாம் போட்டாங்க போட்டார்கள் அப்படிதான் சொல்லுங்க. அவர்கள் கூட தங்களுடைய முட்டாள் மூத்தவர்களை அறிவாளிகள் என்று சொல்கிறார்கள், நீங்களோ அறிவாளிகளான உங்கள் மூத்தவர்களை அறிவில்லாதவர்கள் என்று சொல்கிறீர்கள். என்ன நீதம் இது, நீதமா இது? என்னங்க ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏதாவது இருந்தா கேளுங்க. நமக்கு முன்னால் அறிவிலே மூத்தவர்களாக சென்றவர்களை அவங்க சரியா கவனிக்கல, தமிழமா போட்டாங்க, ஏழுதானு போட்டாங்க, கவனம் இல்லாம போட்டாங்க, புரியாம போட்டாங்க. என்ன சொல்ல வரீங்க? இது வந்து ஒரு ஆரோக்கியமான பண்பாடு என்ன? இப்படிப்பட்ட ஒரு வாசலை திறந்து விட்டால் அடுத்து இஸ்லாம் அடுத்த தலைமுறையினுடைய கையில பாதுகாப்பாக இருக்காது. எந்த விஷயத்தில் அவர்களுக்கு பிடிக்கவில்லையோ உடனே அவங்க சொல்லலாம், முன்னாடி உள்ளவங்க சரியா விளங்கிக்கல, நான் தான் சரியா விளங்கிக்கிறேன் சொல்லி ஈஸியாக அவர்கள் மார்க்கத்தை உதாசீனப்படுத்தி தங்களது மன இச்சைக்கு ஏற்ப அவர்கள் மாற்றிக்கொள்ளலாம். அல்ல பாதுகாக்கணும். அதனால இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். اللهم صل على نبينا محمد இன்னொரு வசனத்தை பார்ப்போம். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி தோழர்களுடைய ஒரு செயலை பற்றி இங்கே குறிப்பிடுகின்றான். இதை நம்ம பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வசனத்தை நபி தோழர்களுக்கு ஓதி காட்டும் போது அதிலே தங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகத்தோடு சஹாபாக்கள் செல்ல மாட்டார், உடனே அதற்குரிய விளக்கத்தை கேட்டு தெரிந்து கொள்வார்கள். அப்ப இதுவும் நமக்கு மார்க்கத்தில் அடிப்படையான ஒன்று. எப்படி? நபித்தோழர்கள் ஓதப்பட்ட வகையை, அவர்களுக்கு போதிக்கப்பட்ட நபிமொழியை புரியாமல் விளங்கிக் கொண்டார்கள் என்று சொல்வதும் ஒரு தவறான வாதம். அல்லாஹ் கேட்கிறான், சொல்கிறான், பாருங்கள் நபியே, இந்த தோழர்கள் உங்களிடத்தில் விளக்கம் கேட்டு வருகிறார்கள். பார்க்கலாம் அந்த வசனங்கள் கருத்து என்ன? நபியே, தோழர்கள் உங்களிடத்தில் விளக்கம் கேட்டு வருகிறார்கள். என்ன விளக்கம்? மாதா உயிரிழகம், எங்களுக்கு எது அனுமதிக்கப்பட்டது என்று விளக்கம் கேட்டு வருகிறார்கள். நபியே, அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க, அனுமதிக்கப்பட்டது இது ஒரு அல்காயிதத்துல் குல்லியா, ஒரு பொது சட்டத்தை அல்லாஹ் சொல்கிறார். நல்லவை எல்லாம் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நல்லவை என்றால் எது? எது உடலுக்கு, உயிருக்கு, அறிவுக்கு, மனித சந்ததிகளை பெருக்குவதற்கு, உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு தரவில்லையோ அவையெல்லாம் நல்லது. எது மனித அறிவுக்கு, மனித ஆரோக்கியத்திற்கு, மனித அறிவுக்கு, மனித சந்ததிகளை பெருக்குவதற்கு, மனிதனின் கண்ணியத்திற்கு தீங்கு தரக்கூடியதாக இருக்கிறதோ அவையெல்லாம் தவறானவை, தப்பானவை, ஆபத்தானவை, மனிதனுக்கு தீங்கு தரக்கூடியவை. அப்ப அல்லாஹ் சொல்றான், நல்லவை எல்லாம் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு அரபர்களிடத்தில் இருந்த ஒரு பழக்கத்தை அல்லாஹ் சொல்கிறான், வேட்டையாடுவது அவர்களின் ஒரு பழக்கமாக இருந்தது, தொழிலாக இருந்தது. அந்த வேட்டையாடுவதற்காக வேண்டி சிறுத்தைகளை, அதுபோன்று வேட்டை நாய்களை பழக்கி, அல்லது கழுகு, ராஜாளி போன்ற பறவைகளை பழக்கி அதன் மூலமாக பறவைகளையோ அல்லது முயல், மான் போன்ற பிராணிகளையோ வேட்டையாடுவது வழக்கமாக இருந்தது. அப்ப அல்லாஹு தஆலா அதுக்கு கூட இந்த இடத்துல நமக்கு தெளிவாக சொல்கிறான், நீங்கள் கீரி இழுத்து திங்கக்கூடிய நாய், சிறுத்தை போன்ற பிராணிகளை கொண்டு வேட்டையாடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி வேட்டையாடக்கூடிய அந்த பிராணிகளுக்கு நீங்கள் வேட்டையாடும் முறையை கற்பிக்க வேண்டும். எப்படி வேட்டையாடணும் சொல்லி என்ன ஒரு நன்கு கற்பிக்கப்பட்ட அந்த வேட்டை பிராணி இருக்கிறது, அந்த வேட்டை மிருகத்தை துரத்தி சென்று கவ்வி பிடித்துக் கொள்ளும், அது ஓட விடாது, கடிச்சு திங்கிடாது, அதை கொலை செஞ்சிடாது, அதை அப்படியே பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். எது வரைக்கும்? தன்னுடைய எஜமானம் தனக்கு பின்னால் விரைந்து வரும் வரை. வந்து அவர் கைப்பற்றினவனதான் அது விட்டு எந்திரிக்கும். அதுக்கப்புறம் அவர் அதை பிஸ்மில்லா சொல்லி அறுத்துக்கணும். அது ரொம்பவும் திமுறு பண்ணுச்சுன்னு சொன்னா அப்ப அந்த நாயோ அந்த சிறுத்தையோ காலிலையோ உடம்புடைய ஏதோ ஒரு பகுதியில் அதை கடிக்கும், கடிச்சு பிடிச்சுக்கொள்ளும், ஓட உள்ளாகும். முதல்ல எதுக்கு முயற்சி பண்ணும்? காயப்படுத்தாம பிடிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணும். அதை மீறிக்கிட்டு ஓடுது. சில நேரத்தில் நாய் சின்னதா இருக்கும், மாடு பெருசா இருக்கும், குத்திட்டு ஓட பார்ப்போம். அந்த மாதிரி நேரத்துல தான் அது கடிக்க பார்ப்போம். அப்படி கடித்து பிடிச்சு வச்சிருக்கும் பொழுது அது உங்களுக்கு தப்பு கிடையாது. ஆனா அது அந்த உயிரா இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க பிஸ்மில்லான்னு சொல்லி அறுக்கணும். ஆனா அந்த வேட்டை பிராணியை விடும்போது பிஸ்மில்லா சொல்லி விடணும். புரியுதுங்களா? அப்ப அந்த சட்டத்தையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப இந்த அளவுக்கு ஒவ்வொரு ஹலால் ஹராமும் தெளிவுபடுத்தப்பட்ட ஒன்று நமது மார்க்கத்திலே. அல்லாஹ் சொல்கிறான், நபியே, அவர்களுக்கு ஹலாலாக்கப்பட்டது எது என்று அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள். நல்லவை எல்லாம் ஹலாலாக்கப்பட்டது, அதுபோன்று வேட்டை பிராணிகளுக்கு நீங்கள் கற்பித்து வேட்டையாடுவதற்காக நீங்கள் அதை பழக்கப்படுத்தி அல்லாஹ் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஒரு திறமை இது அல்லாஹுத்தர ஒரு விசேஷமா சொல்லலாம். இந்த பிராணிகளை பழக்குவது என்பது இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல, எல்லாராலையும் சாத்தியமான விஷயம் அல்ல. அதுக்குன்னு ஒரு தனி ஒரு உடல் அந்த அறிவு சுபாவம் இருக்கிறது, அவர்களால் தான் அந்த பிராணிகளை பழக்க முடியும். இப்ப நீங்க பாக்கலாம் பீச் சைடு போனீங்கன்னு சொன்னா இந்த வேட்ட நாய்கள் இந்த மோப்ப நாய்களை பழக்குவாங்க, எல்லாராலையும் பழக்க முடியாது, அதற்கென்று சில திறமை இருக்குது, அவங்கதான் அந்த நாய்களை பழக்க முடியும். அந்த மாதிரி ஒவ்வொரு மிருகத்தை பழக்கிறதுக்கும் அதுக்குன்னு ஒரு ஒரு திறமையை அல்லாஹ் வைத்திருக்கிறான், அந்த திறமை உடையவர்களால் தான் அதை பழக்க முடியும். இதையும் அல்லாஹ் சொல்றான், மிம்மா அல்லமக்குமுல்லாஹ், அப்படி நீங்க செஞ்சு அந்த பிராணி உங்களுக்காக வேண்டி தடுத்து வைத்துக் கொண்டால் அதை நீங்கள் சாப்பிடலாம், அல்லாஹ்வின் பெயரை கூட தடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் விசாரிப்பதிலே மிக தீவிரமானவன். மற்ற பகுதிகளை நாளை பார்ப்போம். சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத்.